ගරු රිෂාඩ් බදුදී මැතිතුමා, ඔබතුමාට විනාඩි 14ක කාලයක් ලැබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සෆේකි තලමෙතාංග කේන්ද්‍ර උරුපිනර අවර්களே, நாட்டுடைய விவசாயிகள் கடந்த 4 வருஷங்களாக பல இன்னல்களை, பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். விவசாயிகளின் மீது அதிகாரத்தை பிரயோகித்து ஒரு புத்தி சாதுரியமான முடிவுகளை எடுக்காமல் அவர்களுடைய விஷயங்களிலே சிறுபிள்ளைத்தனமான முடிவை எடுத்ததனால்தான் கடந்த அரசாங்கம் ஒரு பெரிய அழிவுக்கு போவதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இன்று இந்த விவசாயிகள் இந்த கால்நடைகளினால், குறிப்பாக யானையுடைய துன்பத்தினால் பல வகையான இன்னல்களை நாடளாவிய ரீதியிலே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக இந்த விஷயங்கள் இந்த பாராளுமன்றத்திலே பேசினாலும், பாராளுமன்ற கன்சல்டேட்டிவ் கமிட்டி கூட்டங்களிலே பேசினாலும், எந்த ஒரு சாதகமான நடவடிக்கைகளையும் கடந்த காலங்களிலே எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக பல மாவட்டங்களிலே பல பிரச்சனைகள் இருந்தாலும், அம்பாறை மாவட்டத்திலே வயல் அறுவடைகள் நிறைவடைந்து தற்பொழுது அந்த அறுவடைகள் நிறைவடைந்திருக்கின்ற இந்த காலத்தில் கூட காட்டு யானைகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான யானைகளின் நடமாட்டம் சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, செய்னாக்காடு, பழத்தாப்பிட்டி, நிந்தவூர், சாஞ்சமருது, கல்முனை, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் அறுவடை செய்தவர்கள் தங்களது நெற்களை பாதுகாத்து வைப்பதிலே பல்வேறு இன்னல்களை, அசௌகரியங்களை உள்ளாகியிருக்கிறார்கள். யானைகள் ஊரினுள் உட்புகுந்து வீடுகள், கடைகள், நெற்களஞ்சிய ஆலைகளை உடைத்து நெல் மூட்டைகளை கூட சாப்பிடுகின்ற ஒரு துன்பியல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை வீணடையவும் செய்கிறது. இம்முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் பல வயல்கள் பாதிக்கப்பட்டு பல கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து வைத்திருந்த அந்த நஷ்டத்துக்கு பிறகு மிஞ்சிய அந்த நெற்களை கூட பாதுகாக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்டு யானைகளுடைய வருகையினால் ஒவ்வொரு முறையும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இரவு நேரங்களில் வீதிகளிலே பயணிப்பது கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே ரமலான் மாதம் நோன்பு ஆரம்பமாக உள்ள நிலையில் மக்கள் தமது இரவு வணக்கங்களை கூட செய்வது பெரிய கஷ்டமான ஒரு நிலை ஏற்படும் என்று அச்சப்படுகிறார்கள். எனவே இந்த விஷயத்திலே குறிப்பாக இவ்வாறான மக்கள் நெருங்கி வாழ்கின்ற அந்த பிரதேசங்களிலே யானைகளை தடுப்பதற்கான விஞ்ஞான ரீதியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்திலே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அதேபோலதான் வவுனியா மாவட்டத்திலே இந்த காட்டு யானைகளுடைய அட்டகாசம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வேளங்குளம் கிராம சேவையாளர் பிரிவு, சாலம்பைக்குளம் கிராம சேவையாளர் பிரிவு, ஓமந்தை, கல்மடு, குறுக்கலூர், ஆண்டியாபுளியங்குளம், சிப்பிக்குளம், பாவக்குளம் போன்ற பிரதேசங்களில் இந்த காட்டு யானைகளுடைய அட்டகாசம் அதிகரித்ததனால் அங்குள்ள விவசாயிகள் மிக கஷ்டப்படுகிறார். அவருடைய விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சோளம், உளுந்து, நெல் போன்ற பயிர்களை கூட இந்த யானைகள் வந்து நாசம் செய்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற தென்னை மரங்களை கூட அழித்து நாசம் செய்கிறது. இதனால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை, பொருளாதார நஷ்டங்களையும் அடைந்திருக்கிறார்கள். இவ்வாறான நஷ்டங்களுக்கு எந்த ஒரு நஷ்டஈடுகளும் வழங்கப்படுவது கிடையாது. இதை பற்றி கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. அதேபோலதான் மன்னார் மாவட்டத்திலே பெரிய மடு, மாந்தை மடு பிரதேசங்கள், காக்கியங்குள பிரதேசம், அதேபோல மர்ச்சிக்கட்டி, கரடிக்குழி, பாலக்குழி, புனேஸ் நகர், காயாக்குழி, கொண்டச்சி, அகத்தி முறிப்பு தொடக்கம் அலக்கட்டு அதாவது பிச்சவாணியங்குளம் வரை பகுதிகளில் கூட ஊர் காட்டு யானைகளுடைய அட்டகாசத்தினால் அங்கு விவசாயம் செய்கின்றவர்கள் பல வகையான கஷ்டங்களுக்கு உள்ளாகுகிறார்கள். ஒரு வெளிச்சங்கள் கூட அந்த பகுதிகளில் இல்லாமல் இந்த யானைகளினால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். தூங்க முடியாதவர்களாக வீடுகளுக்குள்ளும் புகுந்து அட்டகாசம் செய்கின்ற ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட எமது மரிச்சிக்கட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த கப்படையார் முகம்மது என்கின்ற ஒருவர் அந்த மரிச்சிக்கட்டி எல்லைக்குள்ளே தன்னுடைய விவசாய நடவடிக்கைக்காக சென்றவர் பிறகு பல துண்டுகளாக யானையால் தாக்கப்பட்டு அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. இவ்வாறான பல சம்பவங்கள், பலர் காயப்படுகிறார்கள், வீடுகள் உடைக்கப்படுகிறது, விவசாயம் அழிக்கப்படுகிறது. இவ்வாறான பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்த ஒரு நிவாரணமோ அல்லது எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்புகள் யானையுடைய அட்டகாசம் இல்லாமலாக்கப்படுவதற்கான எந்த ஒரு திட்டங்களையும் உங்களுடைய அமைச்சு செய்வதாக எங்களுக்கு தெரியவில்லை, அல்லது அரசாங்கத்திற்கு அதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே தயவு செய்து பாராளுமன்றத்திலே பேசுவதை கேட்டுக்கொண்டு போகின்ற அமைச்சராக அல்லாமல் நீங்கள் இதற்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுத்து உலக நாடுகளுடைய கடன்களை பெற முடியும். இதற்காக எத்தனையோ நாடுகள் தயாராக இருக்கிறார்கள் இனாமாக வழங்குவதற்கு. மக்களையும் பாதுகாத்து, மக்களுடைய பயிர்களையும் பாதுகாத்து, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு கீழே இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக, இந்த விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்காக, அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக திட்டங்களை வகுத்து ஒரு நீண்ட கால திட்டத்தை செய்ய முடியும். எனவே அவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை அவசரமாக முன்னெடுங்கள் என்று உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோலதான் சில கிராமங்கள், குறிப்பாக மன்னார், ஓனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களிலே வாழ்ந்த மக்கள் 90ஆம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார், முஸ்லிம் மக்கள். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்கள் பல வருடங்கள் புத்தள மாவட்டத்திலே இன்னோரெண்ட மாவட்டங்களிலே வாழ்ந்து 2009 பிறகு அந்த பகுதிகளுக்கு மீள செல்லுகின்ற பொழுது பல பகுதிகள் காடுகளாக கெசட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த மக்கள் வாழ்ந்த சொந்த உறுதிகள், 100 வருடங்கள், 200 வருடங்கள், 300 வருடங்கள் பழமை வாய்ந்த அவருடைய பரம்பரை வாழ்ந்த அந்த பிரதேசங்கள் கூட மக்கள் இல்லாமல் 19 வருஷங்களுக்கு பிறகு செல்லுகின்ற பொழுது அந்த பகுதிகளிலே காடுகள் வளர்வதென்பது நியாயமானது அல்லது யதார்த்தமானது. மரிச்சிக்கட்டி என்ற ஒரு கிராமத்திலே ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போய் பார்த்தால் 50ஆம் ஆண்டு அளவிலே கட்டிய அந்த பள்ளிவாசல் நடுவிலே மரம் வளர்ந்திருக்கிறது. அதே போலதான் அவர்கள் வாழ்ந்த மாடு வளர்த்த பிரதேசங்கள், அதே போல கால்நடை, ஏனைய கால்நடைகள் வளர்த்த பிரதேசங்கள், விவசாய பூமிகள் எல்லாமே அவர்களுடைய பரம்பரை பரம்பரையாக ஆண்ட பகுதிகளை கூட அந்த முசலி பிரதேசத்திலே இன்று மனவளத்துக்கு கீழே அல்லது வைல்ட் லைஃபுக்கு கீழே கிசெட் பண்ணப்பட்டிருக்கிறது. 1981ஆம் ஆண்டு சேவையின்படி 84% காணிகள் முசலியிலே மக்கள் பாவனைக்காக, விவசாய நடவடிக்கைக்காக, கால்நடை அதாவது பயன்பாட்டுக்காக, வளர்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட காணிகளாக இருந்தது. ஒரு 16% காணிகள் தான் வனவளத்துக்கு சொந்தமான காணிகளாக இருந்தது. 2012ஆம் ஆண்டு அளவிலே இந்த மக்கள் அகதிகளாக 1990 வெளியேற்றப்பட்டு 19 வருடங்களுக்கு பிறகு ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பகுதிகள் எல்லாம் 84% மக்கள் பாவனைக்கு இருந்த காணிகளில் 16% மக்கள் பாவனைக்கும், 84% வனவளத்துக்கும் வைல்ட் லைஃபுக்கும் சொந்தமாக கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு மோசமான செயல்! இது வேறொரு பிரதேசத்திலே செய்தால், இந்த தென்பகுதியிலே பெரும்பான்மை மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு இதை செய்வீர்களா என்று நான் கேட்கின்றேன். வடமாகாணத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரே ஒரு பிரதேச செயலகம் முசலி பிரதேச செயலகம். எனவே அந்த பிரதேசத்தை முற்றுமுழுதாக டார்கெட் பண்ணி அந்த பிரதேசத்தை 84% மக்களுடைய நலனுக்காக, மக்களுக்காக பயன்பட்ட அந்த நிலத்தை 84 வீதத்தை வனவளத்துக்கு கெசட் பண்ணி தற்பொழுது 16 வீதங்கள் தான் இன்று மக்கள் பாவனைக்காக இருக்கின்றது. இதை இந்த பகுதியிலே போய் அந்த மக்கள் அவர் அரை ஏக்கர் காணியை நாங்கள் வழங்கி அந்த மக்களுக்கு குடியேற்றம் செய்ததற்காக எங்களுக்கு எதிராக பல வழக்குகளை இந்த நீதிமன்றத்திலே போட்டு இன்று வரை நீதிமன்றம் ஏறி இறங்குகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்களுக்கு இருக்குது. எனவே இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு, ஒரு இனம் மட்டும் வாழ்வதற்கான நாடு அல்ல. எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாட்டிலே சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே அவ்வாறான இந்த நாட்டிலே ஒரு இனத்தை மாத்திரம் குறிவைத்து இவ்வாறான சதிகளை செய்வது நியாயமானதல்ல. இன்று எத்தனையோ பாதைகள், புத்தளம் மன்னார் பாதை அதாவது என்பது 100 வருஷங்களுக்கு மேலாக இருந்த பாதை, ஆர்டிஏக்கு கீழே கெசட் பண்ணப்பட்ட பாதை, அந்த பாதையை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு இழுத்து மூடிவிட்டார். இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் தொடங்கிய பொழுது நான் அன்று அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் திறந்து வைத்தோம். திறந்து வைத்ததனால் தான் அந்த மீள்குடியேற்றத்தை ஓரளவாவது செய்ய முடிந்தது. இன்று மன்னாறு அதை புத்தளம் பாதை புனரமைக்கப்பட்டுக் கொண்டு வந்த பொழுது, அந்த நாங்கள் இருந்த பொழுது அதற்கான நிதியை பெற்று புனரமைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது யாரோ ஒரு என்ஜிஓ போய் ஒரு இனவாத சக்திகளோடு சேர்ந்து வெளிநாட்டு உதவிகளை பெற்று அது அந்த பாதைகளில் அதாவது வேலையை செய்ய வேண்டாம், அந்த பாதை மூடப்பட வேண்டும் என்று வழக்கு போட்டார். அதில் என்னையும் ஒரு குற்றவாளியாக போட்டு அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. அமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சு வைல்ட் லைஃப் திணைக்களம் அந்த வழக்குக்கு அந்த என்ஜிஓக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், மக்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள். நீங்கள் அமைச்சராக இன்று இருக்கிறீர்கள், எனவே அந்த திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு சொல்லுங்கள், நீதிமன்றத்திலே போய் சொல்லி அந்த பாதை மக்களுக்கான பாதை. நான் அமைச்சராக வந்த பிறகு போடப்பட்ட பாதை அல்ல, நான் பிறப்பதற்கு முன்னரே அந்த பாதை 100 வருஷங்களுக்கு மேலாக அதாவது கெசட் பண்ணப்பட்ட பாதை, மன்னார் புத்தளம் பாதை. எனவே அந்த பாதை இழுத்து மூடுவதிலே என்ன லாபம் இருக்கிறது? எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ பாதைகள், யானை குரோஸ் பண்ணுகிற பாதைகள் ஹைவேகளாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பாதை மாத்திரம் மூட வேண்டும் என்று வழக்கு போடுவது என்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இது ஒரு தென்பகுதியில் இருக்குமாக இருந்தால் இவ்வாறு மூட செய்திருப்பீர்களா? அவ்வாறு வழக்கு போட்டு அதை மூட வைக்க முடியுமா? எனவே அவ்வாறு இருந்தும் நாங்கள் அமைச்சராக இருக்கின்ற காலம் வரை அந்த பாதையை ஏதோ புத்தளத்திலிருந்து காபட் போட்டு இளவங்குளம் வரையும், மன்னாரிலிருந்து காபட் போட்டு மரிச்சிக்கட்டி வரை போட்டு இடையிலேதான் அந்த வழக்கு வந்ததனால் அந்த பாதையை போட முடியாமல் போனது. என்றாலும் நாங்கள் அதை சீரமைத்து வந்த மக்கள் போவதற்கு வசதியை செய்து கொடுத்தோம். என்று இந்த கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டுக்கு ஒரு நாசமாக வந்து சேர்ந்தாரோ அன்று கொஞ்ச நாளையிலே அந்த பாதை இழுத்து மூடி இன்று ஒட்டுமொத்தமாக அந்த பாதை மூடப்பட்டதனால் இன்று 4ஆங்கட்டை வேப்பமனு போன்ற பகுதிகளிலே 6ஆங்கட்டை அதாவது புத்தளத்திலே வாழ்கின்ற அந்த முஸ்லிம் மக்கள் இன்று அண்டாதபுரத்தின் ஊடாக சுத்தி கொண்டு போகின்ற பொழுது 100 கிலோமீட்டர் கூடுதலாக செல்ல வேண்டிய நிலை. இன்று மீள்குடியேறப்படுவருடைய வாக்கு எல்லாம் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு புறம். அவர்களால் அங்கு வாழ முடியாத ஒரு நிலை, போக்குவரத்து செய்ய முடியாத நிலை, கல்வியிலே ஏலவல் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கொண்டு போக முடியாத நிலை, இங்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே அடியாக அங்கு போக முடியாத நிலை, சொந்த பூமியிலே பிறந்த மண்ணிலே யாருக்குத்தான் ஆசை இல்லை, வாழ்வதற்கு யாருக்குத்தான் விருப்பம் இல்லை. ஆனால் இவ்வாறான ஒரு வெளியேற்றம், அதன் பின்னர் நடந்த அநியாயங்கள், அதன் பிறகு நடந்த குத்துவெட்டுக்கள், சதிகள், இவர்களை ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலே போய் குடியேற முடியாத துர்ப்பாக்கி நிலை. போனவர்களை கூட வாக்காளர் பட்டியலிருந்து வெட்டப்படுகிறார். இது அவர்கள் யாரிடம் போய் சொல்வது? பிரதேச செயலாளர்கள் சொல்லுகிறார்களாம் மேலெடுத்து உத்தரவு, கிராம சேவர்கள் சொல்லுகிறார்களாம் மேலெடுத்து உத்தரவு, பிரதேச செயலாளருடைய உத்தரவு. தயவு செய்து ஒரு மனிதாபிமானத்தோடு பாருங்கள். இவர்கள் அந்த வேறு ஒரு நாட்டிலே ஒரு இடத்திலே தான் வாக்குரிமையை பதிய முடியும். அவ்வாறு அவர்கள் விரும்புகின்ற இடத்திலே அவருடைய
மண்ணிலே
பதிந்து தங்களுடைய உரிமையை பதிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த மன்னார் புத்தளம் பாதை திறந்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான் நினைத்த இந்த ஜனாதிபதி அவர்கள் மீலாது விழாவுக்கு பிரதம அதிதியாக அழைக்கப்பட்ட பொழுது அந்த பாதை திறக்கப்படும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அங்கு அந்த ஏற்பாடுகளை செய்த ராஜாங்க அமைச்சர் மக்களிடத்திலே சொன்னார், நாங்கள் அதை திறந்து கொடுக்க போகிறோம், ஜனாதிபதி வந்த பிறகு திறக்கப்படும் என்று. இன்று வரை திறக்கப்படவில்லை. ஒரு தேசிய மீலாது விழாவை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்த்தோம் அவ்வாறு செய்வார்கள் என்று. எனவே ஆக குறைந்தது இருந்த மாதிரியாவது அந்த பாதையை சற்று செப்பனிட்டு அந்த பாதையை திறந்து மக்கள் போவதற்கு, மோட்டார் பைக் போவதற்கு, ஆட்டோக்கள் போவதற்கு, வாகனங்கள் போவதற்கு, பஸ்கள் போவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அந்த பிரதேசத்துடைய பொருளாதாரம் மேன்மையடையும். அங்குள்ள விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை அவசரமாக கொண்டு வர முடியும். இன்று அங்குள்ள உற்பத்திகளை கொண்டு போவதற்கு முடியாத துர்ப்பாக்கிய நிலை.
எனவே இவ்வாறான நிலையிலே மாற்றம் வர வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் பொருளாதாரத்திலே மேம்பாடு
ஏற்படும்.
எனவே அந்த வகையிலே எங்களுடைய அமைச்சர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன், யானை வேலிகளை அமையுங்கள், யானைகளை கட்டுப்படுத்துங்கள், பாதிக்கப்படுவர்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கள், விவசாயிகள் சொல்லண்ணா துன்பங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்னும் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களாக இருக்காமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கரு ஜகத் சமருக்கு
ஸ்துதி முர்சுனி கரு சபாபத்துமினி அவஸ்தாவளவாதீம சம்பந்த அது தவசே வனசத்துன்கின் ஆர்த்திகேட்ட சக ஜனஜீவித்தேட்ட வின ஹானி சம்பந்தவ பார்லிமெண்ட்வே தவச புராம கதாவுனா கதா வினவா ஏ யோஜனாவ முலிம கெனேம சம்பந்தவ கரு ராஜிகா மந்திரித்துமியட்ட அப்பி ஸ்ருதிவந்த வினவா ஏவகேம கரு மஹிந்த அமர்வீர குஷிகர்ம அமாத்தியத்துமாட்டத் ஏவகேம அப்பே வனஜீவி வனசம்பத் வகேம மகாவலி வாரிமார்க சங்வர்தன பிலிபந்தவ கரு அமாத்தியத்துமியத் மே பிலிபந்தவ டடி அவதானியாக யொமுக்கரலா மே சம்பந்தவ கட்டியுத்து கரணோய் கியன தேத் அப்பி போம பெஹதிலிவம தன்னா காரணாவா ஏவகேம தமாய் முழுசுனே கரு சபாபதித்துமினி வனாலி ரிலவுன் வந்துரான் ஊரான் தடுலேனான் இத்தேவன் வகே சத்துன்கன மே கியன காரணா மம பார்லிமெண்ட்டுவட்ட அவில்லா தனட வசரகட்ட வெடி காலிஹக் வேணவா ஏ காலே துலாம் துறாவட்டம மே கதா மம கதா கரண முகத மம ஜீவத்தென்ன மகே திஸ்ரிக்கே பொலன்னருவ இதில் பொலன்னரு திஸ்ரிக்கே மே சம்பந்தவ தடி கதாபாட்ட லக்வென மாத்ருகாவாக் தமாய் மே மாத்ருகாவ் இது எனிசா மம கதாகரண துங்கனி அவஸ்தாவ மே பார்லிமெண்ட்டுவே மே சம்பந்தவ யோஜனா அதாஸ் இதிரிபாத் கரணோ அனைக்குத் அப்பே கரு மந்திரி துமல்லா வகே இது எனிசா முழுசுனே கரு சபாபதி துமணி வனசத்துன் நிசா பசுகிய வசர வினாசவு பொல் கெடி சாங்கியாவ மில்லியன தேசியகட்ட ஆசன்ன தியனவாய் கேனக பிரகாச கரலா தீனவா ஹெக்டர் கொப்பே கடுவ கோவி கட்டியுத்து பரேஷன ஆ புணு ஆயத்தனே பிரகாச கரலா தீனம் ஏவகேம ஸ்ரீலங்காவே கோஜனஹா வனசத்துவ கெட்டும் சம்பந்தவ ஏம ஆயத்தன விசின் சிதுகல அத்தியனைகட அணுவ 2022 வசரதி ஜனவரி ஜூனி தக்வா மாச ஹயக் துல வனசத்துன் ஹேத்துவேன் வெடிமா அசனு ஹானிய சிதுவ தீன்னே பொல்வகாவட கீழத் பிரகாச கரலா தீனோம் ஏ அணுவ மாச ஹயக் துல வந்துரான் ரிலவுன்ஹா தண்டுலேனன் விசின் பொல்கெடி மில்லியன அணு துணக்கு விநாச கரலா தீன பவத் 2022 வசரே அவசான் வன விட எம தத்துவ பொல்கெடி மில்லியன 180ක් 200ක් தக்வா இயலகோ சதி பவட்டத் வார்த்தா இதிரிபத் கரலா தீனோம் கோஜனஹா வனசத்துவ கெட்டும் பிலிபந்தவ நிகுத் கர ஏதி வார்த்தா அணுவ பொல்வகாவட ரிலவுன் கென்ஹா ஹானி சிதுவி கோவி சங்வர்தன பலபிரதேச சங்கியாவ 200ක් அத்தர தண்டுலேனுன்கென் ஹானி சிது கோவி சங்வர்தன பலபிரதேச 180ක් வந்துரான்கென் ஹானியு கோஜன பலபிரதேச 50ක් லெசத் வார்த்தா கரலா தீனோம் ஏ அணு திசிக்க 21ක් பொல்வகா ஹானி பலபேம் சிதுவி ஏதி ஹெக்டேர் 57815 மே ஆக்காரேன் கத்தம மே வகே சங்கியாலேகன தத்த கணனாவக் அப்பிட ஓன தரங் கெனஹர தக்வன்னட புலுவங் மே சபையலா தீன கருணு ஏவகேம பார்லிமெண்ட்டுவே கரு மந்திரி துமல்லா பக்ஸ விபக்ஸ சியலும தெனா மே காரணாவ பிலிபந்தவ தடி அவதானே யொமு கரலா அதஹஸ் தக்குவா ஏவகேம தமாய் மே பொல் பரேஷன ஆயத்தன ஏவகேம அனைக்கு குஷிகர்ம அமாத்தியான்சே மம மட தனகாட் லபுன வனசத்துன் கென் வனவகாவட்ட சிதுவன ஹானி அவமகரகனீம சதா ஏ சம்பந்தவ உணந்துவக் தக்வன பாரசுவ மெத்தின் அதாஸ் யோஜனா லபாகனீமே வெடபிலிவலா லபாகனீமட குஷிகர்ம வனஜீவி வனசம்பத் வகேம மகாவலி அமாத்தியான்சவல கரு அமாத்தியத்துமிய அவகம குஷிகர்ம அமாத்தியத்துமல்ல மே சம்பந்தவ அமாத்தியான்ச லேக்கம் துமல்ல ஏவகேம அத்தியாக்சக ஜெனரால் துமல்லா கென் செதுல்லத் கமிட்டு அப்பத் கரல தீனோய் கேல தப்பிட்டு தனகண்ட லபில தீனும் ஏவகேம தமாய் மே ஏகாபத்த கமிட்டு அக் வசேன் மே சம்பந்தவ உணந்துவ தக்வன ஏ பார்சவ கருவனு தெக்குத்து கரகன ඔබතුමා මුලසුනේ ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා බොහොම පැහැදිලිවම අදහස් ගණනාවක් ඔබතුමා ඉදිරිපත් කරා. ඒකට කිසිම තර්කයකින් තොරව ගරු මුලසුනේ සභාපතිතුමනි, අපි එකගයි. ඒක තමයි යථාර්ථය. කතා කරනවා, අදහස් දක්වනවා, ඒ වුණාට ක්‍රියාත්මක වීමේ කොතන හරි අඩුපාඩුවක් තියෙනවායි කියලා ඔබතුමා කිව්වා වගේම මාත් ඒක මේ වෙලාවේ සහතික කරනවා. ඒ වගේම තමයි මුලසුනේ ගරු සභාපතිතුමනි, මම දන්නා විදිහට, ඔබතුමා මා දන්නා විදිහට මේ පාර්ලිමේන්තුව උත්තරීතරයි වගේම මේ පාර්ලිමේන්තුව බලවත්. එතකොට මේ පාර්ලිමේන්තුවේ මුලසුනේ ගරු සභාපතිතුමනි මේ සත්ව අයිතීන් සුරකීමේ සංවිධානවලට බයද? මම මේක අහන්නේ කාගෙන්ද? පාර්ලිමේන්තුවේ බලවත් නම් මේ සත්ව අයිතීන් සුරකීමේ සංවිධානවලට බයද කියලා කාරණාව තමයි මට අහන්න තියෙන්නේ. ඇයි මම එහෙම අහන්නේ? මම අහන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ පසුගිය වසරේ යෝජනාවක් ගෙනාවා මහජන උපයෝගිතා කොමිෂන් සභාවේ සභාපතිතුමාව ඉවත් කරන්න. ඉතින් ඒ යෝජනාවට බහුතර ඡන්ද පාවිච්චි කරලා, බහුතර ජනතා නියෝජිතින්ගේ ඡන්ද පාවිච්චි කරලා එතුමාව ඉවත් කරා. ඉතින් එතකොට දැන් මේ යෝජනාව පිළිබඳ ඔබතුමත් යෝජනා කළා, එක එක ක්‍රමෝපායංග පාවිච්චි කරලා, ඒ වගේම වන්දීකරණය වගේ කාරණා සම්බන්ධව මේක නවත්තන්න පුළුවන්. එහෙම නැත්නම් චීනෙන් මං හිතන්නේ මේ සත්ව උද්‍යානයකට ඉල්ලුවාද, එහෙම නැත්නම් වෙනත් කාරණාවකට ඉල්ලුවාද මම දන්නේ නැහැ. හැබැයි ඒ කාරණා ක්‍රියාත්මක වෙමින් නැවිලා ආයෙව නතර වුණා. එතකොට මේ පාර්ලිමේන්තුව බලවත් නම් ඇයි මේ පාර්ලිමේන්තුවට අපිට යෝජනාවක් ගෙනල්ලා මේ යෝජනාව ක්‍රියාත්මක කරන්න බැරි? ඉතින් ඒ නිසා මේක මේ කතා කර කර අද දවසේ මං හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ මේ යෝජනාවම මීට කලින් ඉඳලම අද දවසේ විශාල මුදල් ප්‍රමාණයක් මහ ජනතාවගේ විනාශ වෙන තැනක් විදිහට මේ යෝජනාව කතා කරන එක විතරනේ තියෙන්නේ. මොකද හේතුව මම එහෙම කියන්නේ පමණක් විහාරස්ථානවල ස්වාමින් වහන්සේලා අපි ගියාම විහාරස්ථානවල ස්වාමින් වහන්සේලා පවා කියන්නේ මේක වහාම නවත්තන්න. අපේ පන්සලවල දාන වේලක්වත්, එහෙම නැත්නම් පන්සලේ භවභෝගයක්වත් අපිට රැකගන්න විදියක් නැහැ, ආරක්ෂා කරගන්න විදියක් නැහැ. ඉතින් ඒ නිසා මේකට වැඩපිළිවෙලක් හදන්න මහත්තයා කියලා අපිට කියනවා. ඒ වගේම උයාගන්න බත් මුට්ටිය රිලව් ඇතුළට පනලා කුසියට මේවා ඒ බත් මුට්ටි පිටින් අරයි යනවා. සීනි දාලා තියෙන භාජන අරයි යනවා. ඒ වගේම මේ අපිට බොහොම දුකයි, ඒ ජනතාව කියනවා අනේ අපිට මතුවක්කු දෙන්න, මේ 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 කර්මය අපිට තවදුරටත් කරන්න බෑ, අපිට වෙනත් ආර්ථිකයක් විදියට වෙනත් වගාවකට අපිට යන්න බෑ. එහින්ද අපි කෘෂිකර්මය කර යෙදෙන ගොවීන් විදියට විශේෂයෙන් පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ ගත්තම අපේ මුලසුනේ ගරු සභාපතිතුමනි අපිට මේ පිළිබඳව දැඩි විනාශිකාර තත්වයක් ආර්ථික මට්ටම බොහොම පහළ ගිහිලා තියෙන අපේ
විනාඩියක් තිබෙනවා.
මම අවසන් කරන්නම් ගරු සභාපති මුලසුනේ ගරු සභාපතිතුමනි. ඒ නිසා බොහොම පැහැදිලිවම මම යෝජනා කරනවා කෘෂිකාර්මික ප්‍රදේශයක ජීවත් වෙන මන්ත්‍රීවරයෙක් විදිහට මේ සම්බන්ධව මම නම් මේ පාර්ලිමේන්තුවේ ආපහු මේ අදහස් අහන්න කැමති නැහැ. මොකද හේතුව තියෙන්නේ ගරු අමාත්‍යතුමියත් ඉන්න නිසා. මම ගරු අමාත්‍යතුමියට කලිනුත් අපි යෝජනා කරා, එතුමිය බොහොම උනන්දුවක් වුවමනාවක් තියෙන ගරු අමාත්‍යතුමරයක් අපේ ආණ්ඩුවේ. ඉතින් ඒ නිසා ඒ ගැන මම යෝජනා කරනවා. ඒ වගේම මම අවසන් කරන්න මත්තෙන් මට විනාඩියක් දෙන්න මුලසුනේ ගරු සභාපතිතුමනි, අපේ නලින් දවණ්ඩාර ගරු මන්ත්‍රීතුමා මුලසුනේ මේ එතුමාගේ ආසනේ නැහැ. එතුමා කිව්වා මේ කපුට ඇවිල්ලා ඊයේ පෙරේද හානි කරා කියලා. අපි දන්න විදියට මේ සත්තුන් හැතිවෙච්ච දවසේ ඉඳලා මේ කපුටෝ ඉන්නවා. එතුමා ඒක නෙවෙයි කිව්වේ. ඒක එතුමා වෙනත් අර්ථයක් තමයි ගෙනහැර දක්වන්නට යෝජනා කරේ කපුටාගේ විශාල හානියක් වුණා කියලා. කපුටාගෙන් හානියක් වුණා වගේම අපි එතුමාට මතක් කරලා දෙනවා සංස්කෘතික අරමුදල වගේ ඒ අරමුදල් වල මේ රටේ ජනතාවට ලොකු හානියක් සිද්ධ කරලා තියෙනවා. ඒක එතුමාට අමතක වෙලා. එතුමා වෙනත් දෙයක් කල්පනා කතා කරේ. කතා කරන එකේදී කපුටාට බය වෙලා තියෙන එක සාධාරණයි කියලා මම මේ වෙලාවේ මගේ අදහසින් මම යෝජනා කරනවා සමගි ජන බලවේගයේ ඒ මන්ත්‍රීතුමාට. එනිසා ගරු අමාත්‍යතුමේනි පවිත්‍රා දේවී ගරු අමාත්‍යතුමිය අපේ අමාත්‍යතුමිය එතුමියට කාර්යභාරය විශාල වශයෙන් මේ සම්බන්ධව තියෙන්නේ මහින්ද අමරවීර ගරු අමාත්‍යතුමාට වැඩිය. මොකද හේතුව වනජීවී වන සංරක්ෂණ ඒ වගේම මහවැලි වාරිමාර්ග. එනිසා ගරු අමාත්‍යතුමේනි ඔබතුමිය මේ සම්බන්ධව අතිගරු ජනාධිපතිතුමත් එක්ක සාකච්ඡා කරලා මේ සත්ව අයිතීන් සුරකීමේ ඒ සංවිධාන තියෙනවනම් ඒවා තියෙන තැනක තියෙයි. කරුණා කරලා කුසිකාර්මික ප්‍රදේශයක් දිස්ත්‍රික්කයක් නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් විදිහට ඒ මොන අයිතීන් වුණත් ඒ සියලු අභියෝගවලට අපි මූණ දෙන්න සූදානම්. කරුණා කරලා අපේ ගොවි ජනතාවගේ මේ ආර්ථිකය නංවාලීම සඳහා මේ සම්බන්ධව දැඩි අවධානය යොමු කරලා නැවත වතාවක් මේ පාර්ලිමේන්තුවේ මේ අදහස්ම කතා කරන්න ඉඩ තියන්නේ නැතුව වැඩපිළිවෙලක් හදන්න ඒ සම්බන්ධව ගරු අමාත්‍යතුමියනි අපි අපේ සහයෝගය ලබා දෙනවා කියන පණිවිඩය සිහිපත් කරමින් මුලසුනේ ගරු සභාපතිතුමනි ඔබතුමන් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ස්තුතිවන්ත වෙමින් මම නවතිනවා. බොහොම ස්තුතියි.
Thank you honorable Pavitra Devi Vanyarachchi, you have 18 minutes.
ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි මම බොහෝමත්ම ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම ආණ්ඩුවත් විපක්ෂයත් එකතු වෙලා ඉතාම වැදගත් මාතෘකාවක් ගැන අද දවස පුරාම තම තමන්ගේ අදහස් ඉදිරිපත් කළා. ඒ නිසා මේ විවාදයේ අවසානයේදී මම බොහෝමත්ම ස්තුතිවන්ත වෙනවා විපක්ෂයත් ආණ්ඩුවෙත් සියලුම මන්ත්‍රීතුමන්ලට මැතිතුමන්ලාට මැතිනියන්ලට මේ අදහස් ඉදිරිපත් කිරීම ගැන. විශේෂයෙන්ම මේ ප්‍රශ්නයේදී අපි කල්පනා කරන්නට ඕනි අපි රටක් විදිහට මේ සම්බන්ධයෙන් ඉතාම පළල් තීන්දුවක් ගැනීම සුදුසුයි කියලා මම විශ්වාස කරනවා. විශේෂයෙන්ම මේ අදහස් ඉදිරිපත් කරපු බොහෝ දෙනෙක් ඒ සම්බන්ධයෙන් කතා කරේ කෘෂිකර්ම අමාත්‍යංශයත් මේ කටයුත්තට අදාළයි ඒත් එක්කම වනජීවී සහ වන සංරක්ෂණ අමාත්‍යංශයත් මේ කටයුත්තට අදාළයි ඒ වගේම පරිසර අමාත්‍යංශයත් මේකට අදාළයි. සමහර තැන්වල සත්තුන් ඝාතනය කරන්න කියලා කියපු නිසා ඒත් ඒ කටයුත්තේදී ආරක්ෂක අමාත්‍යංශයත් මේකට අදාළයි. ඒ වගේම මේ කතාවලින් මතු කරපු කාරණේ තමයි ඒ සියලුම අමාත්‍යංශවල එකතුවකින් තමයි මේ කටයුත්ත සිද්ධ වෙන්න ඕනි කියලා. ඉතින් ඒක නිසා ඉතිහාසයේ පුරාවටම මේ කටයුත්ත සම්බන්ධයෙන් මේ පාලනය සම්බන්ධයෙන් තීන්දුව තීරණ ගැනීමට ඉතිහාසයේ පුරාවටම හිටපු පාලන අධිකාරීන්ට නොහැකි වෙලා තියෙනවා මේ කටයුත්ත කරන්න. ඒ නිසා ඒ ප්‍රශ්නය අද පාර්ලිමේන්තුවම සාකච්ඡා කරමින් අප වෙත ඉදිරිපත් කළා. ඉතින් අද දවස පුරාම මේ අදහස් ඉදිරිපත් කරපු මේ සියලු අදහස් සම්බන්ධයෙන් අපේ අමාත්‍යංශයේ ප්‍රධාන නිලධාරීන් සියලු දෙනාමත් ඒ වගේම වනජීවී අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමා ඇතුළු එතුමාත් සමග සිටින සියලුම ප්‍රධාන නිලධාරීනුත් මේ පාර්ලිමේන්තුවේ ගරු මන්ත්‍රීතුමන්ලගේ මැති ඇමතිතුමන්ලගේ මැතිනියන්ලගේ කතාවලට ඉතාම සාවධානව ඉතාම වගකීමකින් ඇහුම්කන් දුන්නා. ඒ නිසා මේ සියලුම අමාත්‍යංශ එකට එකතු වෙලා මේ කටයුත්ත සිදු කළ යුතුයි කියන එකත් මේ උගත් සභාවේ මතු වෙච්ච ප්‍රධාන කාරණය. නිසා මා විශ්වාස කරනවා අපේ රටේ සංස්කෘතියක් තියෙනවා. අපේ රටේ යම් මතවාද තියෙනවා, ආගමික මතවාද තියෙනවා. මේ සියල්ලත් අපි සලකන්නට ඕනි. වඳුරෙක් කියලා කියපුවම මිනිහා පරිණාමණය වුණෙත් වඳුරගෙන් කියලා ඉතිහාසයේ විද්‍යාත්මකව ඔප්පු කරලා තියෙනවා. ඒ නිසා මා විශ්වාස කරනවා මේ සභාව විසින් ඉදිරිපත් කරපු සියලු කාරණා සලකා බලපුවම මම ගරු කතානායකතුමාගෙන් ඉල්ලා හිටිනවා මේ කාරණය සම්බන්ධයෙන් සියලුම පක්ෂවල නියෝජිතයින් ඇතුළත් වන තේරීම් කාරක සභාවක් ඇති කරලා ඒ සම්බන්ධයෙන් සියලුම අංශවල විද්වතුන් වෙනවා ඉන්නවා මේ සම්බන්ධයෙන් විශේෂ නිපුණතාවය දක්වන මහාචාර්යවරු ඉන්නවා ඒ වගේම කෘෂිකර්ම අමාත්‍යාංශය පරිසර අමාත්‍යාංශය ඒකම නොයෙකුත් ඒ වගේම ආරක්ෂක අමාත්‍යාංශය මේ සියලු අමාත්‍යාංශවල නිලධාරීන් ඉන්නවා ඒ වගේම මේ සම්බන්ධයෙන් ඉදිරිපත් කරන සියලුම නීති විශේෂඥයෝ ඉන්නවා අපේ පනත් වෙනස් කරන්න වෙයි අනපනත් වෙනස් කරන්න වෙයි රෙගුලාසි අලුතෙන් ගහන්න වෙයි ඒ වගේම විවිධ මේ ශේෂ්ත්‍රවල ඉන්න ප්‍රාමාණික විද්වතුන් ඉන්නවා ඒ වගේම පර්යේෂණවල නියැලෙන අය ඉන්නවා ඒ වගේම කෘෂිකර්ම සම්බන්ධයෙන් ඉහළ නිලධාරීන් ඉන්නවා ඒ අය ඉදිරිපත් කරපු නොයෙකුත් ඒ අයගේ අධ්‍යයනය කටයුතුවල ඉදිරිපත් කරපු වාර්තා තියෙනවා ඒ වගේම මේ සම්බන්ධයෙන් කතා කරන සියලුම ස්වේච්ඡා සංවිධාන ඉන්නවා ආගමික නායකයෝ ඉන්නවා මේ සියලු දෙනාම කැඳවල මේ තේරීම් කාරක සභාවට සියලු අදහස් ඉදිරිපත් කරාට පස්සේ සියලුම පක්ෂවල නියෝජිතයින්ගෙන් යුතු ඒ තේරීම් කාරක සභාවෙන් යම්කිසි තීන්දුවක් පාර්ලිමේන්තුව විදිහට ගන්න වෙයි මේ සම්බන්ධයෙන් අපි කුමන ආකාරයේ නීතියක් සම්පාදනය කළ යුතුද කියලා. නිසායි තේරීම් කාරක සභාව පත් කරන්නට ගරු කතානායකතුමාගෙන් මේ සභාවෙදි ඉල්ලා සිටින අතර ඒ වගේම මම එතුමාට ඒ ඉල්ලීම ඉදිරිපත් කරන්නට කටයුතු කරනවා හෙට දිනේම ඒ අනුව මම විශ්වාස කරනවා අපට ඉතා ඉක්මනින් මුළු පාර්ලිමේන්තුවක් විදිහට මේ යෝජනාව පක්ෂය ආණ්ඩු පක්ෂය සහ විපක්ෂය එකට එකතු වෙලා ඉදිරිපත් කරපු යෝජනාවක් ඒ වගේම තේරීම් කාරක සභාවෙනුත් මේ සියලු කරුණු සොයලා බලලා මේ රටට මේ සම්බන්ධයෙන් තේරීම් කාරක සභාවේ වාර්තාවක් ඉදිරිපත් කරාට පස්සේ ඒ ඇමතිවරයා විදිහට ඒ සම්බන්ධයෙන් අප ඉදිරියේදී කටයුතු කිරීම කියන යෝජනාව ඉදිරිපත් කරමින් මම නිහඬ වෙනවා බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. මාර්තු මාස 19 පෙරවරු 9:30ට යළි පාර්ලිමේන්තුව රැස්වේ.